அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 8 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் ஐநா மனித உரிமை கவுன்சில் ஆணையர் கண்டி சென்று அஸ்கிரிய மற்றும் மல்வத்தை பௌத்த பீடங்களின் தேரர்களை சந்தித்தது பற்றிய செய்தி, இலங்கையில் சுனாமியில் காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தையை உரிமை கோரும் குடும்பத்தினர் பற்றிய செய்தி குறிப்பு, தமிழகத்தில் பெண்களால் இயக்கப்படும் இரு சக்கர ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டது பற்றிய செய்தி,
ஒரு உயிரை காப்பாற்ற போறோம் லேடிஸ்ன்றது வந்து எங்களுக்கு தலைப்பட்டது வந்து சந்தோஷமாவும் இருக்கு. அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய சேலஞ்சை வந்து எங்களுக்கு யாரோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு லேடிஸ் வந்து அந்த உயிரை காப்பாற்ற போறாங்கன்றது ஒரு முக்கியத்துவமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை ஒரு சேலஞ்சாகவும் நாங்கள் எடுத்துக்கிறோம்.
தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் கிணற்றில் இறந்து கிடந்த 3 மாணவிகள் நீரில் மூழ்கி இறக்கவில்லை என்று போலீஸ் அறிக்கை கூறுவது பற்றிய செய்தி குறிப்பு, நிகழ்ச்சியை நிறுத்தியாக விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். சிரியா தனது நாட்டில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 1000 அழிப்பதை அரச கொள்கையாக கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை விசாரணையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
Life conditions within the prisons were maintained with a calculated awareness that
சிரியாவில் அரசுக்கு எதிரானவர்கள் என குற்றம் சாட்டப்படுபவர்களும் அரசுக்கு உண்மையாக இல்லாதவர்களும் திட்டமிட்ட முறையில் சாகும் வரை மோசமாக நடத்தப்படுகின்றனர் என ஐநா அறிக்கை தெரிவிக்கின்றது. சிறை வைக்கப்பட்டிருப்பவர்கள் சாகும் வரை அடித்தும் சித்திரவதைப்படுத்தியும் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள அந்த அறிக்கை, மற்றவர்கள் உணவு, நீர் மற்றும் மருத்துவம் கிடைக்காமல் உயிரிழந்து வருகின்றனர் எனவும் கூறியுள்ளது. இந்த அறிக்கை நூற்றுக்கணக்கான சாட்சியாளர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. சிரிய படையினரால் கைது செய்யப்பட்ட கிளர்ச்சி படையினருக்கும் விசாரணைகளின்றி தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளால் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் நிலையங்களில் சித்திரவதை மற்றும் மரண தண்டனை நிறைவேற்றுதல் வழக்கமாக நடைபெறுவதாக ஐநாவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
சிரியாவில் சிவிலியன் பகுதிகள் மீது அண்மை நாட்களில் ரஷ்யா நடத்தி வரும் குண்டு தாக்குதல்கள் காரணமாக ஏற்பட்டுள்ள அவலங்கள் குறித்து தான் அதிர்ச்சி மட்டும் கொள்ளவில்லை, சீற்றமும் அடைந்துள்ளதாக ஜெர்மனியின் அரசு தலைவி ஏங்கலா மெர்க்கல் அம்மையார் கூறியுள்ளார்.
Wir sind aber jetzt doch in den letzten Tagen nicht nur erschrocken
துருக்கிய நகரான அன்காராவில் நாட்டின் பிரதமர் நடத்திய ஒரு கூட்டத்தில் பேசும்போதே மெர்க்கல் அம்மையார் இதை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சிரியாவிலிருந்து வரும் அகதிகள் பிரச்சினையை சமாளிப்பது தொடர்பில் துருக்கியும் ஜெர்மனியும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உடன்பட்டுள்ளதாக துருக்கிய பிரதமர் கூறினார்.
ஏகியன் கடலை கடந்து கிரேக்கத்தை அடைய முயற்சித்த குடியேறிகளில் 33 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என துருக்கிய ஊடகம் தெரிவித்துள்ளது. கிரேக்கத்தீவான லெஸ்போஸுக்கு அருகில் குடியேறிகளை ஏற்றிச் சென்ற படகு மூழ்கியதில் 22 பேர் கொல்லப்பட்டனர். துருக்கியின் கடற்கரை நகரமான டிக்லிக்கு அருகே தென் கடற்பரப்பில் நடந்த மற்றொரு விபத்தில் கொல்லப்பட்ட குடியேறிகள் 11 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 1000 குடியேறிகள் துருக்கியிலிருந்து கடல் மார்க்கமாக கிரேக்கத்தை அடைந்து அங்கிருந்து வட ஐரோப்பாவை சென்றடைய முயற்சிக்கின்றனர்.
ஆப்பிரிக்க நாடான ஐவரிகோஸ்டின் முன்னாள் அதிபர் லோரன் பாக்போ அவர்கள் மீதான வழக்கு விசாரணையின் போது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் பெரும் தவறு ஒன்றை தாங்கள் செய்துவிட்டதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்து அதற்காக மன்னிப்பும் கோரியுள்ளது. வழக்கு விசாரணையின் போது பாதுகாக்கப்பட்ட பல சாட்சிகளின் பெயர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது தொடர்பாகவே அந்த நீதிமன்றம் மன்னிப்பு கோரியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வழக்கின் விசாரணைகள் நடைபெற்றபோது நீதிமன்ற அறையிலிருந்து ஒலிவாங்கிகள் அணைக்கப்பட்டிருந்தன என கருதி அரச வழக்கறிஞர் பல சாட்சியங்களின் பெயர்களை குறிப்பிட்டார். அவர்களது பெயர்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அவர் கவனக்குறைவால் சாட்சியங்களின் பெயர்களை வெளியிட்டதை பொதுமக்கள் அமர்விடங்களில் இருந்தவர்கள் கேட்டுள்ளனர். பின்னர் அதன் ஒலிப்பதிவு சமூக வலைதளங்களில் பரவின.
ஜிகா வைரஸ் தாக்கத்தை சமாளிக்க 1.8 பில்லியன் டாலர்களை அவசர நிதியாக ஒதுக்கும்படி அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கோரியுள்ளார். இந்த நிதி கொசுக்களை கட்டுப்படுத்துவதற்கும் மருந்து உற்பத்தி மற்றும் வருமானம் குறைந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. சிகா வைரஸ் நுளம்பிலிருந்து பரவுவதை பிரேசிலிருந்து கிடைக்கும் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் தாக்கத்தினால் குழந்தைகளுக்கு பிறப்பு குறைபாடு ஏற்படுகின்ற நிலையில் குழந்தைகள் வழக்கத்திற்கு மாறாக சிறிய தலையுடன் பிறக்கின்றன.
சோமாலியாவிலிருந்து புறப்பட்ட விமானம் ஒன்றில் குண்டு ஒன்றை வெடிக்க வைத்தார் என சந்தேகப்படும் நபரிடம் இருவர் மடிக்கணனியொன்றை கையளிக்கும் காணொலி படங்களை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் விமான நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர். தலைநகர் மொகதிஷுவிலிருந்து அந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் வெடிப்பு சம்பவம் ஒன்று ஏற்பட்டு விமானத்தின் பக்கவாட்டில் பெரிய துளை ஒன்று ஏற்படுத்தியது. எனினும் விமான ஓட்டி பாதுகாப்பாக அந்த விமானத்தை தரையிறக்கினார்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கைக்கு வருகை புரிந்திருக்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் இன்று கண்டி சென்று அஸ்கிரிய மற்றும் மல்வத்தை பௌத்த பீட தேரர்களை சந்தித்தார். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் இறுதிப் போரின் போது நடைபெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவையற்றது என மல்வத்து மற்றும் அஸ்கிரிய தேரர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் ஆணையர் சேத் ராத் அல் ஹுசைனிடம் கோரியுள்ளனர். 4 அதிகாரப்பூர்வ விஜயமாக இலங்கை சென்றுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையர் சேத் ராத் அல் ஹுசைன் இன்று கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து மல்வத்து மற்றும் அஸ்கிரிய தேரர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கை அரசு சகல இன மக்கள் மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது என மல்வத்து திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையரிடம் கூறினார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னை கொலை செய்ய முயற்சித்தவருக்கும் மன்னிப்பு வழங்கியுள்ளார். அவரது நல்லாட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த அரசாங்கம் அனைத்து இன மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. இலங்கையின் மனித உரிமை விவகாரத்தில் வெளிநாட்டு தலையீடுகள் இல்லாமல் இருந்தால் சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றார் மல்வத்து திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர். இதனிடையே மனித உரிமைகள் விவகாரத்தில் உள்நாட்டு விசாரணை பொறிமுறையின் முக்கியத்துவம் பற்றி ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளருக்கு தாம் விரிவான விளக்கம் கொடுத்துள்ளதாக அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் கலகம ஸ்ரீ அத்ததசி தெரிவித்தார். நல்ல இரக்க குணம் கொண்ட ஒரு ஆணையாளரை நாம் இன்று சந்தித்தோம். உள்நாட்டு விசாரணை பொறிமுறை மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்பது தொடர்பில் அவரிடம் விளக்கம் கொடுத்துள்ளோம். அவர் எங்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வார் என எதிர்பார்க்கிறோம் என்றார் அஸ்கிரிய மாநாயக்க தேரர். இதனிடையே மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பில் மதத் தலைவர்களுடன் கலந்துரையாடியது முக்கியமானதொன்றாக இருந்ததாக ஊடகவியலாளரிடம் பேசிய ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையர் சேத் ராத் அல் ஹுசைன் தெரிவித்தார். மகாநாயக்க தேரர்களை சந்தித்தது தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்டில் சமாதானம், இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்டு மற்றைய தரப்பினர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளேன் என்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையர் சேத் ராத் அல் ஹுசைன்.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இதேவேளை இலங்கை போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை எதையும் நடத்துவதற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது சகோதரரும் முன்னாள் பாதுகாப்புச் செயலருமான கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பில் நடந்தது. இதுகுறித்து கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இலங்கை பாதுகாப்பு படையினரை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை தவிர்க்குமாறு வலியுறுத்தி 1,000,000 கையொப்பங்களை சேகரிக்கும் போராட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமையில் இந்த போராட்டம் இன்று கொழும்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அங்கு உரையாற்றிய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ எல்டிடி அமைப்பின் ஆதரவாளர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு சர்வதேச நீதிமன்றங்களை அமைக்கும் தீர்மானத்தை கண்டிப்பதாக தெரிவித்தார்.
விசேஷன்ம எல்டிடி டாஸ்போராவ நகன அபூத சோதனா
30 இடம்பெற்று வந்த யுத்தத்தை எமது அரசாங்கமே முடிவுக்கு கொண்டு வந்தது. அதன் பின்னர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தனது அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டதாக கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். ஆனால் சர்வதேச சமூகம் உட்பட இலங்கையில் செயற்பட்டு வரும் தமிழ் கட்சிகள் அதனை வரவேற்க தவறியதாக குற்றம் சாட்டிய கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை காப்பாற்றிய பாதுகாப்பு படையினர் மீது அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை அனுமதிக்க முடியாதென்றும் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த கோட்டாபய ராஜபக்ஷ நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே போர்க்குற்ற விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று பலர் கூறி வருவதாக தெரிவித்தார். பெரும்பாலானோர் எதிர்க்கும் செயல்களை மேற்கொள்வதன் மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாதென்று தெரிவித்த கோட்டாபய ராஜபக்ஷ சர்வதேச அழுத்தங்கள் காரணமாகவே இவை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
மே வகை அனைத்து
மேலும் கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ, யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அப்போதைய அரசாங்கம் தவறியமை காரணமாகவே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளதாக தற்போதைய அரசாங்கத்தின் சில தலைவர்கள் தெரிவித்து வரும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று குற்றம் சாட்டினார். யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே வடபகுதி மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததாக தெரிவித்த கோட்டாபே ராஜபக்ஷ, காணாமல் போனோர் சம்பந்தமாக ஆராய்வதற்கு விசேட ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதேபோன்று LLRC என்று கூறப்படும் நல்லிணக்க ஆணைக்குழுவை தங்களது அரசாங்கமே அமைத்ததாக தெரிவித்த கோட்டாபே ராஜபக்ஷ, அந்த ஆணைக்குழு முன்வைத்த ஏராளமான பரிந்துரைகளை அமுல்படுத்தியதாக தெரிவித்தார். குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு விசேட இராணுவ நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டதாக தெரிவித்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ, குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் போது உள்நாட்டு சட்ட விதிமுறைகளுக்கமைய தகுந்த தண்டனைகளை பெற்றுக் கொடுத்ததாக தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார். இலங்கையின் கிழக்கே நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறுவர் காப்பகம் ஒன்றில் பராமரிப்புக்காக வைக்கப்பட்டுள்ள 16 வயது சிறுமி சுனாமியின் போது காணாமல் போன தங்களது குழந்தை என்று 2 குடும்பங்கள் உரிமை கோருகின்றன. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
அம்பாறையில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வைக்கப்பட்டுள்ள சிறுமி சுனாமியின் போது காணாமல் போன தங்களது குழந்தை என்று 2 குடும்பங்கள் நீதிமன்றம் ஊடாக உரிமை கோரியுள்ளன. தமிழ் குடும்பமொன்றும் முஸ்லிம் குடும்பமொன்றும் கல்முனை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் உரிமை கோரும் மனுக்களை சட்டத்தரணிகள் ஊடாக தாக்கல் செய்துள்ளன. இது பற்றி BBC தமிழோசையுடன் பேசிய முஸ்லிம் குடும்பம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி முகமது சாம்சுதீன் முகமது ஜமீல்,
இந்த குறிப்பிட்ட பிள்ளை அநாதாரமான நிலையில கல்முனை அமானா பேங்குக்கு முன்னுக்கு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில இந்த பிள்ளைய போலீசார் தங்கட கட்டுக்காவலுக்கு எடுத்து சிவான் நீதிமன்றத்துக்கு கடந்த டிசம்பர் மாதம் ஆஜர்படுத்திருந்தாங்க. அதன் பிறகு இந்த பிள்ளைய உரிமை கோரி கல்முனையைச் சேர்ந்த ஒரு குடும்பம், ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளை சுனாமி நேரத்தில் காணாமல் போனதாகவும் இந்த பிள்ளை தங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம், தங்களுடைய பிள்ளை என்று சொல்லி அவங்கள உரிமை கோரினாங்க. ஹம்பாந்தோட்டையிலிருந்து ஒரு முஸ்லிம் பெற்றோர் என்னூடாக இன்று வந்து அவர்கள் ஒரு மனு அணைத்து இந்த பிள்ளை ஹம்பாந்தோட்டையில சுனாமி அனர்த்தத்தில் காணாமல் போனதாகவும் தாங்களும் இந்த பிள்ளையை உரிமை கோருவதாகவும் தங்களுக்கும் இந்த பிள்ளை தொடர்பான மரபணு பரிசோதனைக்கு தங்களை அனுமதிக்குமாறும் கேட்டு ஒரு விண்ணப்பம் ஒன்று செய்திருந்தார்கள். ஏற்கனவே கல்முனையைச் சேர்ந்த அந்த பெற்றோருக்கும் மரபணு பரிசோதனைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய விண்ணப்பத்தினை கவனத்தில் கொண்ட நீதிமன்றம் இந்த குடும்ப இந்த பெற்றோருக்கும் மரபணு பரிசோதனைக்கு அந்த பிள்ளை தொடர்பில் அனுமதி வழங்கியுள்ளது
என்றும் குறிப்பிட்டார் சிரேஷ்ட சட்டத்தரணி முகமது சாம்சுதீன் முகமது ஜமீல்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இலங்கையில் புதிய அரசியல் சட்ட வரைவை தயாரிப்பதற்கு முன் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்தறிய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு இன்று கிளிநொச்சி சென்று சில சிவில் அமைப்புகளின் கருத்தை கேட்டது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்கவாசகம்.
இலங்கையில் நடைமுறையில் உள்ள ஒற்றை ஆட்சி முறைமையும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறைமையும் நீக்கப்பட்டு சமஷ்டி ஆட்சி முறைமையின் கீழ் வடக்கையும் கிழக்கையும் ஒன்றிணைத்து தமிழ் மாநில அரசு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்கள் அரசாங்கத்தினால் திரட்டப்பட்டு வருகின்றது. இந்த வகையில் வடமாகாணத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை அறிவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழு இன்று கிளிநொச்சியில் தனது முதல் நாள் அமர்வை நடத்திய போதே இந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதுள்ள மாகாண முறைமைக்கு பதிலாக நாட்டில் 5 மாநில அரசுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவற்றில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இணைந்த மாநிலம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கு தமிழ் மாநில அரசு என்று பெயரிடப்பட வேண்டும் என்ற ஆலோசனையை தாங்கள் முன்வைத்திருப்பதாக கிளிநொச்சி மாவட்ட பிரஜைகள் குழுவின் செயலாளர் சிங்கராஜா ஜீவநாயகம் அவர்கள் BBC தமிழோசையிடம் தெரிவித்தார்.
ஒத்தி ஆட்சி அமைப்பிலிருந்து விடுபட்டு ஒரு சமஷ்டி முறைமை சார்ந்த அரசின் தன்மைக்கு மாற்றப்பட வேண்டும். அப்போது மாற்றப்படுகின்ற அரசியல் ஜாப்பின் ஊடாக இலங்கையிலே வந்து வடகிழக்கு இணைந்த தமிழ் மாநில அரசு உருவாக்கப்படணும் என்ற ஒரு யோசனையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். தமிழ் மாநில அரசு ஒன்று உருவாக்கப்படணும் என்ற கோரிக்கைகளை மக்களும் சகல பொது அமைப்புகளும் இன்றைக்கு முன்வைத்தார்கள். ஏற்கனவே இருக்கிற 9 மாநிலங்களையும் வடகிழக்கு ஒரு மாநில அலகாக கொண்டும் ஏனையவற்றை நிர்வாக அலகுக்கு ஏற்றாது. சிங்கள சமூகம் விரும்புதா விருப்பம் இல்லையா என்பதற்கு அப்பால நாங்கள் குறைந்தது 5 மாநில அலகுகளாவது இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தன்மையை நாங்கள் கூறியிருக்கிறோம். மலையக தமிழர்களுக்கான ஒரு மாநில சுயாட்சி என்ற அலகு இங்கே குறிப்பிடப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் சிங்கள மக்கள் அனுபவிக்கின்ற பொருளாதார சுதந்திரம், அரசியல் சுதந்திரம், கலாச்சார சுதந்திரம் என்பவை தமிழ் மக்கள் அனுபவிக்க கூடிய வகை அதிகார பகிர்வு வழங்கப்படணும் என்றதை நாங்கள் கூறி நிற்கின்றோம். அந்த வகையில் இந்த மாநில அரசுகள் தமது பாதுகாப்பையும் தமது ஆட்சியையும் நடத்துவதற்கு அரசியல் அமைப்பினூடாக திருத்தத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாகவும் நாங்கள் யோசனைகளை முன்வைத்திருந்தோம். தொகுதி வாரி பிரதிநிதித்துவமும் விகிதாசார பிரதிநிதித்துவமும் கொண்ட ஒரு கலப்பு முறை சார்ந்த தேர்தல் முறைமையை நாங்கள் கோரி நிற்கின்றோம்
என்றார் ஜீவநாயகம் அவர்கள். வடமாகாண மக்களின் கருத்துக்களை அறிவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவினர் வவுனியாவில் தமது முதல் அமர்வினை நடத்தியிருந்தனர். இதனையடுத்து இன்று கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அமர்வு நாளையும் அங்கு நடைபெற இருக்கின்றது. அதனையடுத்து மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இந்த அமர்வுகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று மக்கள் கருத்தறியும் குழு உறுப்பினர்களில் ஒருவராகிய வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் தவரச அவர்கள் கூறினார்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர், சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய குறிப்புகள். தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் சுயநிதி யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவக் கல்லூரி ஒன்றில் படித்து வந்த 3 மாணவிகள் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக வந்த சம்பவத்தில் போலீசார் இன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கை ஒன்றில் இது நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் போல தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இது குறித்து சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தனியார் யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவக் கல்லூரியின் மாணவிகள் 3 பேர் நீரில் மூழ்கியதால் இறக்கவில்லை என சிபிசிஐடியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட இந்த அறிக்கையில் மருத்துவ பிரேத பரிசோதனையின் அறிக்கையை குறிப்பிட்டு இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. மாணவிகள் மூவரும் நீரில் மூழ்கி சுவாசிக்க முடியாமல் இருந்திருந்தால் அவர்களது நுரையீரல்களில் நீர் நிரம்பி இருந்திருக்க கூடும் என்றும், ஆனால் அவ்வாறு ஆய்வின் முடிவுகளில் காணப்படவில்லை என்றும் சிபிசிஐடியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது வெளிவந்துள்ள இந்த முடிவுகளின் மூலம் மரணமுற்ற 3 மாணவிகளும் கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் என்கிற சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது. தொடர்ந்து இதே விவகாரம் தொடர்பான வழக்கின் விசாரணை நாளை செவ்வாய்க்கிழமையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற மாதம் 23 சனிக்கிழமை அன்று இந்த மாணவிகள் மூவரும் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகின. அந்த செய்திகளில் அளவுக்கு அதிகமான கட்டணத்தை வாங்கி கொண்டு அதற்கு பற்றுச்சீட்டும் வழங்காதது குறித்து கல்லூரி நிர்வாகத்தை குற்றம் சாட்டும் ஒரு கடிதத்தையும் அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கிய இந்த வழக்கின் விசாரணை பின்னர் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த விசாரணையின் ஒரு பகுதியாகவே இந்த அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இருந்தபோதும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை திமுக உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் இன்று திங்கட்கிழமை பேசிய தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவரான லலிதா குமாரமங்கலம் இதே விவகாரம் தொடர்பாக தங்களுக்கு பதிலளிக்க கூறி தமிழக அரசுக்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு சந்தேகங்களை உண்டாக்கியுள்ள இந்த சர்ச்சைகள் தீர்க்கப்படும் வரை தேசிய மகளிர் ஆணையத்தின் கண்காணிப்பு இந்த விவகாரத்தில் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார்.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். தமிழ்நாட்டில் பெண்களால் இயக்கப்படும் இருசக்கர ஆம்புலன்ஸ் சேவை இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தி குறிப்பை தருகிறார் மீண்டும் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
நாட்டிலேயே முதல் முறையாக பெண்கள் இருசக்கர வாகனங்களை செலுத்தி சென்று மருத்துவ முதலுதவி வழங்கும் திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. 108 அவசர ஆம்புலன்ஸ் திட்டத்துடன் இணைந்து செயல்படும் இந்த திட்டத்தின் மூலமாக உடனடி மருத்துவ வசதி தேவைப்படுவோருக்கு தாமதம் இல்லாமல் அதை வழங்க முடியும் என அதில் பணிபுரிந்து வருவோர் கூறுகின்றனர்.
பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்துட்டே இருக்க கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண எந்த பொருளை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை பீஸா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணாலும் சரி, அரை மணி நேரத்தில் வந்துடுது. ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ண உடனே சீக்கிரம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு தப்பான தாட் நம்ம மக்கள் மத்தியில் இருக்குது. அதை நாங்கள் இப்போ கிளியர் பண்ணுறதுக்காகத்தான் தமிழ்நாடு அரசு வந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ அந்த ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட சர்வீஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்சளவு நாங்கள் எவ்வளோ தூரம் குயிக்காக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி நாங்கள் எப்படி உங்களை சீக்கிரம் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறோங்கிறது தான் எங்களோட ஜாப்பு
என்றார். பைக் ஆம்புலன்ஸ் என பரவலாக அழைக்கப்படும் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் சேவையை செய்து வரும் சித்தலிங்கம், தமிழ்நாட்டில் அவசர முதலுதவிக்கான 41 இருசக்கர வாகனங்களின் இந்த சேவையை முதல்வர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். பெண்களுக்கென பிரத்யேக இருசக்கர வாகனங்களும் இந்த திட்டத்தில் அறிமுகமாகியுள்ளன. இந்த சேவையை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குழுவில் இடம்பெற்றுள்ள சந்தியா என்பவர், இது தங்களுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வாய்ப்பு என்றும், இந்த சவாலை ஏற்று செயல்படுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
இன்றைக்கி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பைக் ஆம்புலன்ஸ் வந்து எங்களை தனியாக வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து லேடிஸே ஓட்டக்கூடிய ஸ்கூட்டி வண்டியும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து அதை முதல் முதல்ல இதில் அறிமுகப்படுத்தி அதை நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு போய் ஒரு உயிரை காப்பாற்ற போகிறோம் லேடிஸுன்றது வந்து எங்களுக்கு தனிப்பட்ட இதுவில் வந்து சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய சேலஞ்சை வந்து எங்களுக்கு யாரோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு லேடிஸ் வந்து அந்த உயிரை காப்பாற்ற போகிறாங்கன்றது ஒரு முக்கியத்துவமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை ஒரு சேலஞ்சாகவும் நாங்கள் எடுத்துக்கிறோம்
என்றார் சந்தியா. இந்த திட்டத்திற்காக 3 வகை வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்கிறார் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் அதிகாரியான செல்வகுமார்.
முதல் வகை குறிப்பாக பெண்களுக்காக பெண்களால் இயக்கப்படுகின்ற ஒரு இருசக்கர வாகனம் ஸ்கூட்டி மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் மகப்பேறு காலங்களில் எளிதில் பெண்கள் சென்று பெண்களுக்கு உதவக்கூடியது. இரண்டாவது வகையாக குறுகிய சந்துகளிலும் மக்கள் நெரிசமாக உள்ள இடங்களிலும் நார்மலாக பெரிய வாகனங்கள் பெரிய ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத இடங்களில் இவர்கள் சென்று மக்கள் அந்த பயனாளிக்கு முதலுதவி அளிப்பார்கள். தேவைப்படும் பொழுது அவர்கள் பெரிய ஆம்புலன்ஸ் அழைப்பார்கள். மூன்றாவது வகையாக மலை பிரதேசங்களில் எளிதாக செல்லக்கூடிய வகையான ஆம்புலன்ஸ் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது மலைவாழ் மக்களில் தேவைப்படும் பொழுது எங்கு பெரிய ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத இடங்களில் கூட ரோடு வசதிகள் இல்லாத இடங்களில் கூட இந்த ஆம்புலன்ஸ் சென்று அவர்களுக்கு முதலுதவி செய்து அவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கு பெரும் உதவியாக இருக்கும்.
துவக்கத்தில் இந்த திட்டம் பகுதி நேரங்களில் மட்டுமே செயல்படுத்தப்படும் என்றும், குறிப்பாக நகரங்களில் சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் காலகட்டங்களிலும் பண்டிகை காலங்களிலும் தான் இந்த சேவை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் ஃபேஸ்புக் நிறுவனம் சில குறிப்பிட்ட இணையதளங்களுக்கு இலவச இணைய சேவை வழங்க முன்வந்த விஷயத்தில் இணைய சேவைகளை வழங்குவதில் பாரபட்சம் இருக்க முடியாது என்று தேசிய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தீர்ப்பளித்திருக்கிறது. அப்படியான சேவைகளை வழங்கும் அனைவரும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்கப்பட வேண்டும் என்று அந்த ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த பிபிசி குறிப்பை தமிழில் தருகிறார் நந்தினி.
இந்தியாவில் அடிப்படை இணைய வசதிகளை இலவசமாக வழங்க ஃபேஸ்புக் முன்வைத்த திட்டத்தை இந்தியாவின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் நிராகரித்துவிட்டது. இணைய வசதிகளை வழங்குவது தொடர்பில் பாரபட்சம் இருக்கக்கூடாது, அனைத்து நிறுவனங்களுக்கும் சம வாய்ப்புகளும் வசதிகளும் வழங்கப்பட வேண்டும் எனும் நிலைப்பாட்டை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் எடுத்துள்ளது. சில குறிப்பிட்ட இணையதளங்களை மட்டுமே பார்க்க வழி செய்யும் வகையில் இலவசமாக இணைய சேவையை வழங்க ஃபேஸ்புக் நிறுவனம் முன்னெடுப்புகளை செய்திருந்தது. ஆனால் இணைய சேவையை வழங்குபவர் சில இணையதள சேவைகளுக்கு மட்டுமே ஆதரவாக நடந்து கொள்வதை இணைய சமன்பாடு எனும் கொள்கையில் உள்ளவர்கள் எதிர்த்து வந்தனர். ஃபேஸ்புக் நிறுவனம் இலவசமாக அளிக்கவிருந்த இணைய சேவையில் விக்கிபீடியா, உள்ளூர் செய்திகள், வானிலை அறிக்கைகள், பிபிசி, ஆரோக்கியம் உட்பட சில இணையதளங்களை இலவசமாக அளிக்க ஃபேஸ்புக் முன்வந்தது. இது தொடர்பிலான கருத்துக்களை பிபிசி கேட்டுள்ளது. இந்தியாவில் இணைய சேவைகளை வழங்குபவர்கள் யாரும் ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய கட்டணங்களை வசூலிக்க முடியாது அல்லது அளிக்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் கட்டணங்களை பெற முடியாது என்று இந்தியாவின் தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையம் தனது உத்தரவில் கூறியுள்ளது. இணைய வசதிகளை செய்து கொடுத்து அதன் மூலம் தகவல் பரிமாற்றங்கள் செய்யும்போது இணையத்தில் எந்த செய்திக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அல்லது சிலருக்கு சிலர் இலவசமாக வழங்க முடியுமா போன்றவற்றை அந்த ஒழுங்குமுறை ஆணையம் ஆராய்ந்தது. இந்த விஷயத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இந்தியாவில் பலத்த விளம்பர முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன என்று இந்தியாவில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார். இந்தியாவின் முன்னணி தினசரிகளின் முதல் பக்கத்தில் ஃபேஸ்புக் முழுப்பக்க விளம்பரங்களை வெளியிட்டிருந்தன எனவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இணையத்தை பயன்படுத்துவதில் நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு இடையே வித்தியாசம் இருக்கக்கூடாது. யார் எப்படி எவ்வளவு தகவல்களை இணையத்தின் மூலம் பெறுகிறார்கள் என்பதில் பாரபட்சம் இருக்க முடியாது எனவும் கருத்துக்கள் வந்துள்ளன. ஆனால் இணைய வசதிகளை முற்றாக இலவசமாக வழங்குவது என்பது யதார்த்த ரீதியில் சாத்தியமற்ற ஒன்று என்றும், அதை நீடித்தும் செய்ய முடியாது என்றும் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் சக்கர்பர்க் கூறுகிறார். கடந்த 2013 மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இலவச இணைய சேவைகளை வழங்க ஆரம்பித்த ஃபேஸ்புக் இதன் காரணமாக 36 நாடுகளில் 15 மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர் என்று கூறுகிறது. அப்படியான வசதி இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களால் இணையத்தின் பக்கமே வந்திருக்க முடியாது எனவும் ஃபேஸ்புக் தெரிவித்துள்ளது.
நந்தினி வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து தொடங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேயர்களே, விளையாட்டு அரங்கத்தில் இன்று முதலில்
12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் தொடங்கி 3 நாட்களாகும் நிலையில் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதலிடத்திலும் இலங்கை இரண்டாம் இடத்திலும் உள்ளன. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மற்றும் மேகாலயாவில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகள் எதிர்வரும் 16 தேதி வரை நடைபெறும். அசாம் மாநில தலைநகர் கபுஹாத்தி மற்றும் மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டிகளின் 3வது இடத்தில் இப்போது பாகிஸ்தான் உள்ளது. ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மாலைதீவு, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய 8 தெற்காசிய நாடுகளுக்கிடையே நடைபெறும் போட்டிகளில் வங்கதேசம், நேபாளம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் முறையே 4, 5 மற்றும் 6 இடங்களில் உள்ளன. இதுவரை நடைபெற்ற போட்டி முடிவுகளின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள இந்தியா 48 தங்கம், 18 வெள்ளி மற்றும் 6 வெங்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 11 தங்கங்களை வென்றுள்ள இலங்கை 27 வெள்ளி மற்றும் 23 வெங்கலப் பதக்கங்களையும் வென்றுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான ஹாக்கி போட்டிகள் இன்று உள்ளூர் நேரம் மாலை நடைபெறுகிறது. இந்த நிலையில் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் பிராந்திய ரீதியில் எந்த அளவிற்கு முக்கியமானது என்பது குறித்து பிபிசி தமிழோசையிடம் கருத்து தெரிவித்தார் தெற்காசியாவில் மிகவும் வேகமான மனிதர் என 10 மேலாக அறியப்பட்டவரான டாக்டர் ஆர் நடராஜன்.
ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகையில பெரிய அளவுல திறமை வாய்ந்ததா இருக்கு. அந்த நாட்டுக்கு உள்ள வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் மட்டும் இல்ல, அவங்களுடைய தகுதியையும் திறமையையும் வெளி கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுடைய தரத்தை ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மேல நோக்கி மேல போறதுக்கு பேஸா அமையுது. மூன்றாவது, அவங்களுடைய தகுதிய உயர்த்தி கொள்வதற்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த தெற்காசிய விளையாட்டு போட்டி. நான்காவதாக, ஆசிய விளையாட்டு போட்டி இல்ல காமன்வெல்த் கேம்ஸ் போட்டி, அதுக்கு ஒரு தயார் நிலையை படுத்திக் கொள்வதற்கும் இது உபயோகப்படுது. இது ஒரு வார்மிங் அப் மாதிரி, அதாவது ஒரு ஸ்பீடு இல்ல சீசன்ல வந்து இது ஃபர்ஸ்ட் சீசன் காம்படிஷன் சொல்லி அவங்களோட பீக், அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வரதுக்கு இது ஒரு பேஸா அமையுது.
தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கையின் ஆளுமை எந்த அளவிற்கு இருந்துள்ளது என கேட்டபோது பதில் அளித்த அவர்,
இலங்கையுடைய ஆளுமை வல்லமைனா தடகளம் ரொம்ப முக்கியமா, அதுக்கப்புறம் ஸ்விமிங் நீச்சல், அதுக்கப்புறம் ரெஸ்லிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்ச்சரி அண்ட் வெயிட் லிப்டிங்ல வராங்க. என்னுடைய ஓடினது வந்து சுகத்த திலகரத்னே மென்ஸ் ஈவெண்ட்ல, சுஷாந்திகாலாம் விமென்ஸ் ஈவெண்ட்ல ஓடினாங்க. மென்ஸ் ஈவெண்ட்ல சுகத்த திலகரத்னே ஏசியன் சில்வர் மெடலிஸ்ட், ஒலிம்பிக்ஸ்ல குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாப்ல 200-400 மீட்டர்ஸ்ல, ஸ்ரீயந்த தசநாயக்கன் 100 மீட்டர்ஸ்ல. அவங்களுடைய வாய்ப்புகள், அவங்களுடைய திறமைகள் வந்து நிச்சயமா ஆசிய அளவுல மிக தகுதி உடையவர்கள், திறமைசாலிகள்னு சொல்லணும். விடாமுயற்சி, தனிப்பட்ட பயிற்சி, வெளிநாடுகள்ல சென்று பயிற்சி மற்றும் போட்டிகள்ல கலந்துகிட்டு அதுல வெற்றி பெறுறாங்க, அதுல பங்கேற்று அவங்களுடைய அனுபவத்தை மட்டும் இல்ல அவங்களோட தரத்தையும் உயர்த்தி கொள்றாங்க.
அடுத்து, ஊக்கமருந்து சோதனையில் தோல்வியடைந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் யாசிர் ஷா குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கிரிக்கெட் விளையாட்டுகளிலிருந்து அவருக்கு 3 தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் பந்து வீச்சாளர் யாசிர் ஷாவிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தான குளோர்தாலிடோன் இருந்ததாக சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊடக அறிக்கை தெரிவித்திருந்தது. அந்த சோதனையில் தோல்வியடைந்திருந்த நிலையில் யாசிர் ஷாவை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சென்ற ஆண்டு இறுதியில் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்திருந்தது. தனது மாத்திரைக்கு பதிலாக தனது மனைவியின் மாத்திரையினை தவறுதலாக உட்கொண்டிருந்ததாக யாசிர் ஷா தெரிவித்த காரணத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பர் 27 இவர் மீது தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததால் இவர் மீதான 3 தடையினை பிந்தேதியிட்டு டிசம்பர் 27 முதல் கணக்கிட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் பேரவை 3 தடை அடுத்த மாதம் அதாவது மார்ச் 27 வரை நீடிக்கும் என அறிவித்துள்ளது. இதனால் ஆசிய கிண்ண போட்டிகள் மற்றும் World 2020 போன்ற முக்கிய போட்டிகளில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அணியின் வெற்றிகளில் பல தடவைகள் யாசிர் ஷா முக்கிய பங்காற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, 19 உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய ஒரு செய்தி. வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் 19 உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதிச் சுற்றுக்கு இலங்கை அணி முன்னேறியுள்ளது. நேற்று நடந்த காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை எதிர்த்தாடிய இலங்கை அணி 6 வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. ஆட்டத்தில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 49.2 ஓவர்களில் 184 ரன்களை பெற்ற நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து அணியின் டெய்லர் அதிகபட்ச ஓட்டமாக 42 ரன்களை பெற்றார். இலங்கை அணி 35.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன்களை குவித்து வெற்றியை தனதாக்கி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இலங்கை அணியின் தொடக்க ஆட்டக்காரரான ஃபெர்னாண்டோ 95 ரன்களை குவித்து இலங்கையின் வெற்றிக்கு உதவினார்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புரிந்திசீலன். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் நம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.